மதுரை பண்பலை நேர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை இரத்த வங்கி அலுவலர் திரு டாக்டர் ஆ கிஷோர் அவர்கள் இன்று உலக இரத்த தான தினத்தை முன்னிட்டு உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்ற தலைப்பில் சுவாரஸ்யமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். உடன் உரையாடுபவர் புதுகை பண்பலை நிகழ்ச்சி ஒருங்கிணைப்பாளர் திரு ப அஜித்குமார் அவர்கள். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில்
பணம் செலுத்தப்படாத தன்னார்வ நன்கொடையாளர்களிடமிருந்து இரத்த சேகரிப்பை அதிகரிக்க போதுமான ஆதாரங்களை ஒதுக்கவும் நுட்பங்களை செயல்படுத்தவும் அரசாங்கங்களை தேசிய சுகாதார அதிகாரிகளையும் வலியுறுத்துவதற்கான வாய்ப்பை இந்த நாள் உருவாக்குகிறது. இரத்தம் மற்றும் இரத்த தயாரிப்புகள் அத்துடன் அவற்றின் இரத்த மாற்றம் ஆகியவை நோயாளிகளின் பராமரிப்பு மற்றும் பொது சுகாதாரத்தின் முக்கிய பகுதிகளாக பார்க்கப்படுகிறது. அவை ஒவ்வொரு நாளும் மில்லியன் கணக்கான உயிர்களை பாதுகாக்கின்றன மற்றும் பரந்த அளவிலான தனிநபர்களின் ஆரோக்கியத்தையும் வாழ்க்கை தரத்தை மேம்படுத்துவதாக அமைகிறது. உயிர்களை காப்பாற்றுவதில் வழக்கமான இரத்த தானத்தின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவதற்காக 2004 முதன் முதலாக அனுசரிக்கப்பட்டது. இந்த நாளில் இரத்த தானம் செய்பவர்கள் தங்கள் சொந்த இரத்தத்தை விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் அறுவை சிகிச்சைக்கு இரத்தம் தேவைப்படுவர்களுக்கும் உயிர்களை காப்பாற்றுகிறார்கள்.
June 14 உலக இரத்த தான தினம் உலக இரத்த தின கொடையாளர்களை சிறப்பிக்கும் வகையில் சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இரத்த தானத்தின் முக்கியத்துவம் மற்றும் கொடையாளர்களை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சிறப்பான கருத்துக்களை பகிர புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரி இரத்த வங்கி அலுவலர் மதிப்பிற்குரிய திரு மருத்துவர் ஆ கிஷோர் அவர்கள் நம்முடன் இணைந்துள்ளார். வணக்கம் சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம்.
இப்ப இன்றைய காலகட்டத்துல வந்து பல்வேறு துறைகளில் பல்வேறு தொழில்நுட்ப வளர்ச்சி அடைந்ததாலும் கூட மனிதனுக்கு இரத்தத்திற்கு மாற்று என்பது இன்றைய காலகட்டத்தில் இல்லாமல் தான் இருக்கிறது. அந்த அத்தகைய வகையில் பல்வேறு உயிர்களை காப்பாற்றும் நோக்கத்தோடு பல்வேறு தன்னார்வலர்களும் இரத்த கொடையாளர்களும் இன்றைய காலகட்டத்தில் சிறப்பான ஒரு பணியை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய சிறந்த பணி இரத்த வங்கி அலுவலராக சிறப்பான ஒரு பணியை பண்ணிட்டு இருக்கீங்க. மனித உயிருக்கான ஒரு உத்தரவாதத்தை கொடுக்கக்கூடிய உதிரத்தின் சேகரிப்பதா இருக்கட்டும் பல்வேறு உயிர்களை காப்பதற்குமான சிறந்த பணியை செஞ்சுட்டு இருக்கீங்க. இப்ப இன்றைய காலகட்டத்தில் உங்களுடைய அனுபவம் என்பது அளப்படியதாக இருக்கும். உங்களுடைய அனுபவம் மற்றும் உங்களை பற்றிய ஒரு சிறப்பான குறிப்புகளையும் ஆர்வத்தையும் பற்றி சொல்லலாம்.
எனது பெயர் வந்து மருத்துவர் ஆ கிஷோர்குமார். நான் புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியில் இயங்கி வரும் இரத்த வங்கியில் மருத்துவர்களாக கடந்த 2 பணியாற்றி வருகிறேன். ரத்தம் அப்படின்னு சொன்னாலே எல்லாரும் ஒரு லிக்விட் நினைப்போம், பட் ரத்தம்ன்றது ஒரு உறுப்பு. நீங்க சொன்ன மாதிரிதான் ரத்தம்ன்றது ஆர்டிஃபிஷியல் ப்ரொடியூஸ் பண்ண முடியாது, ஒருத்தர் கொடுத்தாதான் இன்னொருத்தருக்கு நம்ம ஏத்த முடியும். சோ அப்படி இருக்கும்போது அதனாலதான் முன்னோர்கள் எல்லாம் சொல்லிருக்காங்க தானத்தை சிறந்த தானம் ரத்த தானம்னு தெரிஞ்சு. முன்னாடி எல்லாம் வந்து ஒரு யூனிட் ரத்தம் கொடுத்தீங்கன்னா ஒருத்தருக்கு தான் போகும். இப்ப இருக்கிற டெக்னாலஜி இப்ப இருக்கிற அறிவியல் இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூனிட் ரத்தம் நீங்க கொடுத்தீங்கன்னா நாங்க 3-4 பிரிச்சு 4 நோயாளிகள் கொடுக்குற மாதிரி தேவையானவங்களுக்கு கொடுக்குற மாதிரி டெக்னாலஜி வளர்ந்துருக்கு. ஒருத்தர்னால வந்து 4 பேரை காப்பாற்ற முடியும்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க. இப்ப வந்து சந்தேகம் ஏற்படுகிறது என்ன அப்படின்னா, ஒரு ரத்தம் என்பது நீங்க குறிப்பிட்டது போல லிக்யூட மட்டும் கிடையாது, அது ஒரு பார்ட் ஆஃப் ஹியூமன் பாடியில இருக்கக்கூடிய ஒரு உறுப்பா இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இப்போ வந்து சில பேர்களுக்கு ரத்தம்னா என்ன ரிலேட்டடான சில கருத்துக்களை சொல்லுவாங்க, இந்த ரத்தம் பற்றி உங்களுடைய கருத்து.
ரத்தம்ன்றது ஒரு நான் சொல்ல மாதிரி ஒரு ஆர்கன், அதுல வந்து வேரியஸ் இது இருக்கு, லிக்விட் காம்பனன்ட் இருக்குது, செல் இருக்கு, அப்படி சொன்னோம்னா ஆர்பிசி சிவப்பணுக்கள்னு இருக்கு, வெள்ளை அணுக்கள்னு இருக்கு, தட்ட அணுக்கள் இருக்கு. சிவப்பணுக்களோட வேலை வந்து நம்மளோட ஹீமோகுளோபின் சொல்லுவாங்க, ஹீமோகுளோபின் கம்மியா இருக்கிறதுனால ரத்தம் ஏற்ற ரத்தம் ஏற்றணும் சொல்றது எல்லாத்துக்குமே. ஸோ ஹீமோகுளோபின் கம்மியா இருந்தா ரத்தம் மட்டும் கொடுக்கும் சரிங்களா. வெள்ளை அணுக்கள் கம்மியா இருந்தா அவங்களுக்கு வந்து எதிர்ப்பு சக்தி கம்மியா இருக்கும், ஸோ அது எதிர்ப்பு சக்தி தேவையானது கொடுப்போம். இன்னொன்னு வந்து பிளாஸ்மான்னு சொல்லுவோம், பிளாஸ்மான்றதுலதான் வந்து ரத்தம் உறையறதுக்கு தேவையான பொருட்கள்லாம் இருக்கும், கோயகுலேஷன் ஃபேக்டர் சொல்லுவோம், அது தேவைன்னா அதை பிரிச்சு கொடுத்துருவோம். அதே மாதிரி தட்டணுக்கள் வந்து ஒருத்தருக்கு ரத்தம் உறையவே மாட்டேங்குது அப்படின்னா தட்டணுக்கள் தான் ஃபர்ஸ்ட் போய் ரத்தத்தை உறைய வைக்கிறது, அது மட்டும் தேவைன்னா அதை மட்டும் கொடுக்கும். முன்னாடி மாதிரி வந்து ஒருத்தருக்கு இதுல ஏதாவது ஒண்ணு தேவைன்னா எல்லாத்தையுமே கொடுத்துட்டு இருந்தோம் பல ஆண்டுகளுக்கு முன்னாடி. இப்ப இருக்கிற டெக்னாலஜி எது தேவையோ அதை மட்டும் ரத்தத்துல பிரிச்சு நம்ம கொடுக்கலாம் தேவையானவங்களுக்கு.
ரொம்பவே அருமையா சொன்னீங்க சார், ரொம்பவே ஆச்சரியமாவும் இருக்கிறது. அறிவியலின் வளர்ச்சி தொழில்நுட்ப வளர்ச்சி வந்து எந்த அளவுக்கு நம்மளுடைய மனித வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். பல்வேறு பாமர மக்களுக்கும் அறிய வேண்டிய விஷயமாக இருக்கிறது என்னவென்றால், தன்னுடைய இரத்த வகை என்னவென்றதை கண்டிப்பாக அனைவரும் அறிந்து கொள்ள வேண்டும். அப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய இரத்தங்களின் வகைகள் பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
ரத்த வகைகள் சொல்லலாம், நம்ம உங்களோட குரூப் என்னன்னு கேட்டீங்கன்னா எல்லாருமே சொல்றீங்க ஏ பாசிட்டிவ் பி பாசிட்டிவ் ஓ பாசிட்டிவ். இன்று ஜூன் 14 சிறப்பான ஒரு நாளாக கொண்டாடிட்டு வரோம். உலக குருதி கொடையாளர் தினம். உலக குருதி கொடையாளர் தினம்னு சொல்றது வந்து நம்ம ரத்த வகைகளை வந்து கண்டுபிடித்தவர் அவர் ஒரு விஞ்ஞானி கால் லான்சினவர் 1900 கண்டுபிடிச்சார் சரிங்களா. அவரோட பிறந்த நாளதான வந்து நம்ம வந்து உலக குருதி கொடையாளர் தினமா கொண்டாடும். அவரு தான் வந்து ஏ போஸ்ட் பி போஸ்ட் இந்த மாதிரி ரத்தத்தை பிரிச்சு கண்டுபிடித்த முதல் விஞ்ஞானி.
கண்டிப்பா சார், அவருக்கான ஒரு சிறப்பான ஒரு முக்கியத்துவத்தை அவர் சிறப்பிக்கும் வகையில் இதனால் உலக அளவில் கொண்டாடப்பட்டு வருகிறது. இருந்தாலும் கூட ஒவ்வொரு ஒரு முக்கியமான தினங்களை கொண்டாடும் பொழுது அந்த தினத்திற்கான கருப்பொருள் என்பது ஒவ்வொரு ஆண்டும் வேறுபடுகிறது. இன்று 2023 ஆண்டிற்கான கருப்பொருள் எந்த வகையில் அமைந்திருக்கிறது, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாமே.
இந்த வருஷத்தோட கருப்பொருள் பாத்தீங்கன்னா கிவ் பிளட் கிவ் பிளாஸ்மா ஷேர் லைஃப் ஷேர் ஆஃபன் சொல்லுவாங்க. இது ஆங்கிலத்துல கிவ் பிளட் கிவ் பிளாஸ்மா ஷேர் லைஃப் ஷேர் ஆஃபன். தமிழ்ல சொல்லணும்னா தொடர்ந்து குருதி பிளாஸ்மா கொடுப்போம் வாழ்வை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்றது. நம்மளால முடிஞ்சது கொடுத்து வாழ்வை பகிர்ந்து கொள்வோம், இன்னொருத்தரோட உயிரை காப்பாற்றுவோம்ன்றதுதான் இந்த இதோட வந்து கொடுக்க முடிஞ்சது. என்னது குருதி கொடுக்கலாம், பிளாஸ்மான்றது நான் சொன்னது அந்த ரத்தம் முறையறதுக்கான ப்ரோட்டீன்ஸ் இருக்கிறது குவாகுலேஷன் ப்ரோட்டீன் சொல்லுவோம், அது எல்லாமே வந்து பிளாஸ்மாலதான் இருக்கும். சோ அந்த இதுதான் கொடுத்து வாழ்வை பகிர்ந்து கொள்வோம் அப்படின்னு இந்த வருஷத்தோட பிரச்சார முழக்கம்.
விழிப்புணர்வு பெற வேண்டிய விஷயமாக இருக்கிறது. அனைத்து மக்களும் முன்வந்து தன்னார்வலராகவும் பல்வேறு உயிர்களை காப்பாற்றுவதற்கும் சிறப்பான ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தக்கூடிய நிகழ்ச்சி ஒரு சிறந்த தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இன்றைய சூழலில். ரத்த தானம் என்பது வந்து ஒரு சில நபர்கள் வந்து ஒரு தயக்கத்தோட ஒரு பயத்தோட இருக்கிறாங்க, இல்ல நான் எப்படி கொடுக்கறது, பல்வேறு குழப்பங்கள் இருக்கு, நானா எப்படிங்க ரத்தம் கொடுக்கறது அப்படிங்கிற மாதிரிலாம் சில பேரோட மனதில் எண்ணம் இருக்கலாம் கூட. இப்போ அப்படி இருக்கக்கூடிய குழப்பங்களோடையும் ஒரு பயத்தோடு இருக்கக்கூடிய நபர்களுக்கு இப்ப யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
முதல்ல வந்து ரத்தம் வந்து ஆர்டிஸ்ட்ல ப்ரொடியூஸ் பண்ண முடியாது. சோ ரத்தத்தோட டிமாண்ட் வந்து எப்பயுமே இருக்கும். யாருமே வந்து ரத்தம் இப்ப டிமாண்ட் இல்ல நம்ம கொடுக்க வேண்டாம்ன்ற ஒரு தாட்டே இருக்கும். எப்பயுமே ரத்தம் ரத்தம் முதல்ல யார் யாருக்கு தேவைப்படுதுன்னு பார்ப்போம். பிரசவம்ன்றது நேச்சுரல் ப்ராசஸ் நடந்துகிட்டே தான் இருக்கும். பிரசவத்தும் போது தாய்மார்களுக்கு ரத்த குறைபாடு இருக்கலாம், ரத்த சோகை இருக்கலாம், அவங்களுக்கு அதை தேவைப்படலாம். ஒரு எமர்ஜென்சி சர்ஜரி அறுவை சிகிச்சை பண்ணும் போது அவங்களுக்கு ரத்தம் தேவைப்படலாம். இன்னொன்னு ரோட் டிராபிக் ஆக்ட் எதிர்பாராத ஒரு விபத்து நடக்கும் போது அவங்களுக்கு வந்து ரத்தம் தேவைப்படலாம். சோ இது மூணு தான் வந்து நேச்சரா நமக்கு ரத்த தேவைகள் இருக்குது. இது கண்டினியூஸா நடந்துகிட்டே தான் இருக்கும். சோ எங்களுக்கும் கண்டினியூஸா வந்து ரத்தமோட டிமாண்ட் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும். அப்படி பார்க்கும்போது இவங்களுக்குலாம் ரத்தம் கொடுக்கறதுக்காக நாங்க டோனார் தேடுவோம். டோனார் ரத்த கொடையாளர். அதனால வந்து ரத்த கொடையாளர்கள் வந்து யார் யாரெல்லாம் ரத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு அவங்க ஃபிட்டா இருந்தா அவங்க கொடுக்கற ரத்தம் வந்து கொடுக்கறதுனால ரத்தம் பெறவங்களுக்கு ஒரு பயன்படும். சோ அதுக்காகவே நாங்க வந்து சேஃபான பிளட் சேஃப் பிளட்னு சொல்லுவோம். சோ சேஃப் பிளட் யாருக்கு எடுக்கலாம் அப்படின்றது டோனாருக்கு ரத்த கொடையாளருக்கு சில கிரைட்டீரியா இருக்கு. ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஏஜ் வந்து 18 முடிஞ்சிருக்கு. 18 இருந்து 65 வயசுக்குள்ள இருக்கவங்க கொடுக்கலாம் சரிங்களா. ஃபர்ஸ்ட் டைம் டொனேட் பண்ண வராருன்னா 60 வயசுக்குள்ளதான். ரெகுலரா ஒரு டொனேட் பண்ணிட்டு இருக்காருன்னா ஒரு 65 வயசு வரைக்கும் கொடுக்கலாம். அதே மாதிரி அடுத்து வந்து வெயிட் பார்ப்போம். வெயிட் பார்ப்போம் 45 கிலோக்கு மேல இருக்கும். 45 கிலோக்கு மேல இருந்தா மட்டும்தான் ரத்தம் கொடுக்க முடியும். அதே மாதிரி அவங்க ரத்த அளவு ஹீமோகுளோபின் சொல்லுவோம். ஹீமோகுளோபின் வந்து 12.5 மேல இருக்கும். இந்த டெஸ்ட் தான் நாங்க பிளட் பேங்க்லயே பண்ணிடுவோம். நீங்க பண்ணிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. ஹீமோகுளோபின் நாங்களே நீங்க வந்து ரத்தம் கொடுத்து முன் வந்தீங்கன்னா நாங்களே ஹீமோகுளோபின் அளவு எவ்வளவு பாத்துட்டு கொடுக்க முடியும்னா அங்க வெயிட் பாத்துருவோம், ஹீமோகுளோபின் பாத்துருவோம். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஆண்கள் வந்து 3 மாசத்துக்கு ஒரு தடவை கொடுக்கலாம், 90 நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம். பெண்கள் வந்து 120 நாட்களுக்கு ஒரு தடவை கொடுக்கலாம் புரியுதுங்களா. இதெல்லாம் வந்து ஜென்ரலா உங்களோட வெயிட் பாடி வச்சு. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒன் யாரெல்லாம் கொடுக்க முடியாது அப்படின்றது சில கிரைடீரியா. 1 இயர் கொடுக்க முடியாது, 1 இயர் மட்டும் கொடுக்க முடியாதுன்னு சில கிரைடீரியா வச்சு. இப்போ இளைஞருக்கு மதியில டாட்டூ நிறைய போட்டுருக்கு. டாட்டூ கொடுக்கும்போது என்ன ஆகும்னா வந்து இந்த ஊசியை வந்து சில பேர் வந்து ஷேர் பண்ற மாதிரி போகலாம். சோ அதனால வந்து ஊசி ஷேர் பண்ணும்போது அவங்க எல்லாம் வந்து டாட்டூ போட்டிருந்தீங்கன்னா நீங்க 1 வருஷம் கழிச்சு கொடுக்கலாம், 1 வருஷம் மட்டும் கொடுக்க முடியாது. அதே மாதிரி உங்களுக்கு மஞ்ச காமலை வந்திருக்கலாம், ஏதாவது எதிர்பார்த்து மஞ்ச காமலை வந்து 1 வருஷம் நீங்க கொடுக்கூடாது. அது அதே மாதிரி நாயில் ஏதாவது ஒரு விலங்கு கடித்து நீங்க வந்து அதுக்காக ஊசி போட்டிருந்தீங்க, தடுப்பூசி போட்டிருந்தீங்கன்னா அந்த ஊசிக்காக நீங்க 1 வருஷம் கொடுக்க கூடாது. நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு மேஜர் ஆக்சிடென்ட் இல்ல உங்களுக்கே மேஜர் சர்ஜரி பண்ணி அந்த ரத்தம் தேவைப்பட்டிருக்கலாம் அந்த டைம்ல. சோ அவங்க எல்லாம் வந்து அந்த 1 இயர் கொடுக்க கூடாது ஓகேங்களா. பிரெக்னன்சி லாக்டேஷன் பால் தாய்மார்கள் பால் கொடுக்குற தாய்மார்கள் அவங்களாம் அந்த டைம்ல வந்து கொடுக்க முடியாது. அதே மாதிரி நீங்க பல் சிகிச்சை எடுத்திருந்தீங்க, பல் எடுக்கிறது இல்ல ரூட் கனால் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்திருந்தீங்கன்னா அந்த 6 மந்த்ஸ் கொடுக்க முடியாது. அதே மாதிரி ஹார்ட் பேஷன்ஸ் ஆஸ்மா பேஷன்ஸ் வந்து ட்ரக்ஸ் எடுத்துட்டு இருக்கவங்க இந்த மாதிரி எடுத்துட்டு இருக்கவங்க எல்லாம் வந்து கொடுக்க முடியாது. நம்ம பொதுவா நம்ம கேக்குறது என்னன்னா வந்து ஒரு சுகர் அதான் டயபிட்டிஸ் இருக்கவங்க கொடுக்கலாமா அப்படின்றது நிறைய பேருக்கு ஒரு மனசுல இருக்கும். டயபிட்டிஸ் எடுக்கிறவங்க கொடுக்கலாம், 2-3 காரணங்கள் மட்டும் இருக்கு. இன்சுலின் எடுத்துக்கவங்க கண்டிப்பா கொடுக்க கூடாது. அதே வந்து டேப்லெட் எடுத்துட்டு வந்துருக்கீங்கன்னா நீங்க வந்து லாஸ்ட் 1 மாசத்துல உங்களோட மாத்திரையோட அளவு மாத்திரம்னா நீங்க கண்டிப்பா கொடுக்கலாம். அது அளவுலாம் எதுவுமே கிடையாது. ஃபாஸ்டிங் எவ்வளோ இருக்கணும், போஸ்ட் பண்ணி எவ்வளோ இருக்கணும், அந்த மாதிரி ஒரு மக்கள் நடுவில் ஒரு இது இருக்கு, அதெல்லாம் வந்து கிடையாது. லாஸ்ட் 1 மந்த்ல உங்க டாக்டர் வந்து உங்க பிளட் டோஸ் மாத்தாம இருந்தா நீங்க கண்டிப்பா கொடுக்கணும். அதே மாதிரி ஹைப்பர் டென்ஷன் சொல்லும் ப்ரெஷர் இருக்கு, ப்ரெஷர் இருக்கு அவங்க கொடுக்கலாமான் போது ப்ரெஷர் பேஷன்ஸ்க்கும் அதே தான். லாஸ்ட் 1 மந்த்ல அவங்க டோஸ் மாத்தாம இருந்தா நீங்க கொடுக்கலாம். நீங்க வந்தோம் நாங்க ப்ரெஷர் பார்ப்போம், உங்க ப்ரெஷர் வந்து 140-100 குள்ள இருந்ததுன்னா கண்டிப்பா நீங்க கொடுக்கலாம், ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து டொனேட் பண்ண வரவங்களுக்கு வந்து சில முன்னேற்பாடுகள், என்ன முன்னேற்பாடுகள்னா வந்து டொனேட் பண்ணதுக்கு முன்னாடி நாள் வந்து கண்டிப்பா இந்த 6-8 மணி கண்டிப்பா தூங்கிருக்கு, புரியுதுங்களா. மது அருந்திருக்க கூடாது 24 மணி நேரத்துக்கு கொடுக்க போறதுக்கு முன்னாடி 24 மணி நேரம் மது அருந்திருக்க கூடாது. சிகரெட் ஸ்மோக்கிங் 3 hours முன்னாடி பண்ணிருக்க கூடாது, ஓகேவா. காலையில் நீங்க டொனேட் பண்ண வரீங்கன்னா கண்டிப்பா 4 மணி நேரத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டு வந்திருக்கணும். இதெல்லாம் வந்து ஜென்ரலா நாங்க சொல்றது. இதை தவிர வந்து சில மாத்திரைகள் எடுத்தா கொடுக்கலாமா கொடுக்கலாமான்னு ஒரு இது இருக்கும். விட்டமின் டேப்லெட்ஸ் எடுத்துக்கிறீங்க இல்ல லைட்டா வலி மாத்திரைகள் எடுத்துட்டு இருக்கீங்க, அதே மாதிரி கொலஸ்ட்ரால் டேப்லெட் எடுத்துட்டு இருக்கவங்க, இவங்க எல்லாம் வந்து கண்டிப்பா வந்து கொடுக்கலாம். இதுல வந்து எந்த ஒரு அச்சமும் இருக்க வேண்டியது கிடையாது.
சரிங்க, இது ரொம்பவே பயனுள்ள தகவல்ல சிறப்பா சொன்னீங்க. இப்போ வந்து பல்வேறு தன்னார்வலர்களும் கல்லூரி மாணவர்களும் சரி, இப்போ வந்து முன்வர வேண்டிய விஷயங்களாக இப்போ ரத்த தானத்துல பார்க்கப்படுகிறது, எதையே சொல்லலாம் சார். இப்போ வந்து சில பேர் வந்து தன்னார்வலராகவும் முன் வந்து ரத்த தானம் கொடுக்குறாங்க, அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம் சார். இது இந்த மாதிரியான ஒரு ரத்த தானத்திற்கான விழிப்புணர்வு என்பது எந்த அளவுக்கு மக்களிடையே வந்து பரவலாக ஏற்பட்டு இருக்கிறதுக்கான தகவல் விழிப்புணர்வு என்பது இன்னும் அதை அடைய வேண்டிய எல்லை என்பது இருக்கிறதா, அது உங்களுடைய அனுபவத்தின் பொறுத்து சொல்லலாமே.
கடந்த 2 ஆண்டுகளாக புதுக்கோட்டை அரசு மருத்துவக்குழு ரத்த வங்கியில் மருத்துவ பணியாற்றியர்கள், அதன்படி பார்த்தோம்னா கடைசி 2 வருஷம் நம்மளோட டொனேஷன் பண்ற மெம்பர்ஸோட நம்பர் இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்கு. ஸோ வந்து மக்கள் இந்த விழிப்புணர்வு அதிகரித்து கொண்டே தான் இருக்கிறது. பட் இருந்தாலும் என்னோட ஆசை என்னன்னா எல்லா மக்களுக்கும் ரத்தத்தோட அவசியத்தை பத்தி கொண்டு போய் சொல்லணும் அப்படின்றது. அதே மாதிரி இளைஞர்கள் எல்லாருமே வந்து அட்லீஸ்ட் 2 வருஷத்துக்கு 2 வாட்டியா டொனேட் பண்ண வரணும். நீங்களே முன் வந்து டொனேட் பண்ணலாம், அவங்களோட ஸ்பெஷல் டேஸ் சேர்த்துக்கலாம், அவங்களுக்கு பர்த்டேவா இருக்கலாம், அவங்க ஆனிவர்சரியா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது ஸ்பெஷல் டேஸ் நீங்களா மென்ஷன் பண்ணி நீங்க வந்து டொனேட் பண்ண இருக்கலாம். நமது மாவட்டத்துல வந்து தன்னார்வலர்கள் சமூக ஆர்வலர்கள் இவங்களோட இன்வால்மெண்ட் ரொம்ப அதிகம். அவங்க எல்லாருமே நமக்கு வந்து ரத்தம் தேவைக்கு ஏற்ப டைம்ல கண்டிப்பா டொனேட் பண்ண கேம்ப்ஸ் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துட்டு இருக்காங்க. இருந்தாலும் இளைஞருக்கு மத்தியில வந்து அந்த இன்னும் ஆர்வம் அதிகப்பட்டா இன்னும் நல்லா இருக்கும், மக்களுக்கு ஹெல்ப் பண்றன்னு ஒரு ஆட்டிடியூட்.
ரொம்பவே சிறப்பா சொன்னீங்க சார். இப்போ பல பேரு இளைஞர்களும் தன்னார்வலர்களும் முன் வந்து ரத்த தானம் செய்து கொண்டிருக்கான்னு சொன்னீங்க. இப்போ ரத்த தானம் செய்ததுக்கு அப்புறம் இன்னும் பாதிப்புகள் ஏற்படுமா, அப்படி ரத்த தானம் செய்தவர்கள் எந்த மாதிரியான உணவுகளை நாம் மேற்கொள்ள வேண்டும், அதன் பிறகு அவர்கள் உடலை பராமரிக்கக்கூடிய விஷயங்கள். முன்பே நீங்க சொன்னீங்க ஆண்கள் வந்து குறைந்தது ஒரு 90 நாட்களுக்கு பிறகுதான் மீண்டும் ரத்த தானம் செய்யணும் அப்படின்னு சொன்னீங்க, பெண்கள் 120 நாட்கள் சொன்னீங்க. ஸோ அதன் அடிப்படையில் அந்த இடைப்பட்ட காலகட்டத்தில் எந்த மாதிரியான உணவுகளை உட்கொள்ள வேண்டும், உடலை பராமரிக்க வேண்டும், அதை பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லலாம்.
உணவு கட்டுப்பாடுன்றது எதுவுமே கிடையாது, நம்மளோட நார்மலான லைஃப்ல லீட் பண்ணலாம். டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து சில பேர் வந்து வீக் ஆயிடும், ஆலோசனை சில பேர் கொடுத்துட்டு இருப்பாங்க, அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சரிங்களா. டொனேட் பண்ற அன்னைக்கு மட்டும் நீங்க டொனேட் பண்ணிருக்கீங்கன்னா இன்னைக்கு மட்டும் நீங்க வந்து ஹெவியான ஒரு ஒர்க்கோ இல்ல ஜிம் இளைஞருக்கு மட்டும் ஜிம்மோ அந்த மாதிரி ஒரு லாங் டிராவல் அதெல்லாம் மட்டும் தவிர்க்கலாம். நீராகாரம் நிறைய எடுத்துக்கிறது நல்லது. மற்றபடி வந்து நீங்க டொனேட் பண்ணதுக்கு அப்புறம் வந்து நார்மல் லைஃபே நீங்க லீட் பண்ணலாம். நமது புதுக்கோட்டை மாவட்டத்தில் கடந்த 2 ஆண்டுகளாக பல்வேறு முகாம்கள் மற்றும் மருத்துவர்கள் ரத்த வங்கியில் ரத்தமளித்த அனைவருக்கும் எனது மனமார்ந்த நன்றி. உங்களோட கண்டினியூஸ் சப்போர்ட் இருக்கிறதுனால மட்டும்தான் நம்ம பிளட் பேங்கோட ஃபங்க்ஷனிங் வந்து கொஞ்சம் ஸ்மூத்தா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி டிமாண்ட் எப்போ இருந்தாலும் நாம் வந்து நம்ம பிளட் பேங்க்ல தெரிஞ்ச கேம்ப் ஆர்கனைஸ் கேட்கும் போது எல்லாருமே உடனே வந்து கேம்ப் ஆர்கனைஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க, அவங்களுக்கும் என் மனமார்ந்த நன்றிகள். கண்டினியூஸ் சப்போர்ட் இதே மாதிரி வந்து தொடர்ந்து கொடுக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன். நான் எப்பயும் சொல்றதா ஆர்டிஃபிஷியல் பிளட் ஒன்னு கிடையாது. ஸோ ஒருத்தர் கொடுத்தாதான் இன்னொருத்தருக்கு ரத்தம். ஸோ டொனேட் பிளட் சேவ் லைஃப். தேங்க்யூ சார்.
ரொம்பவே சிறப்பாக சொன்னீங்க சார். இன்றைய தினம் அதாவது உலக ரத்த தினமான இன்று உலக ரத்த கொடையாளர்களை சிறப்பிக்கும் வகையில் உலகளவில் இந்த தினமான சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. ரத்த தானம் செய்யுங்கள், சாலைகளில் அல்ல ரத்த தான முகாம்களில் என்று சொல்வார்கள். உதிரம் கொடுப்போம் உயிரை காப்போம் என்கின்ற முழக்கம் என்பது அனைவர் மனதிலும் விதைக்கப்படக்கூடிய விதையாக விருட்சமாகவும் வளர்ந்து வளர வேண்டும். இன்றைய நமது சிறப்பு நிகழ்ச்சியில் உலக ரத்த தின கொடையாளர்களை சிறப்பிக்கும் வகையில் பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை மக்களுக்கான விழிப்புணர்வையும் ரத்த தானம் செய்வதன் முக்கியத்துவம் மற்றும் அதில் பயன்படக்கூடிய பயனாளர்கள் கொடையாளர்களை சிறப்பித்து பல்வேறு சுவாரஸ்யமான கருத்துக்களை பகிர்ந்த புதுக்கோட்டை அரசு மருத்துவக் கல்லூரியின் இரத்த வங்கி அலுவலர் மதிப்பிற்குரிய மருத்துவர் ஆ கிஷோர் அவர்களுக்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நன்றி சார்.
புதுகை பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் எனது நன்றி. புதுக்கோட்டை மாவட்டத்தில் சிறப்பாக இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு வர புதுகை எஃப்எம்க்கும் எனது மிக்க நன்றி.
இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண் 6-3-8-0-0-7-7-9-5-0 என்ற எண்ணிலும், புதுகை fm91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.